திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்வின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: திருக்குறளில் முப்பொருள் உண்மை. வழங்குபவர் குளித்தலை திரு மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவரம் கை பூலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் பன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி எழுதறிய திருமேனி எண்ணறிய சிவஞானம் தொழுதறியா சிவபெருமான் திருவடியே தொழுது எங்கள் பழுதகல திருநயனம் பார்த்தருளி பரங்கருணை முழுதருளும் தற்புருஷ தேசி கன்றாள் முன்பணிவா. திருச்சிற்றம்பலம் பார்வதீபதையே ரகர மகாதேவம். அருள் வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்றைய தினம் திருக்குறளில் முப்பொருள் உண்மை என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். முப்பொருள் என்பது பதி, பசு, பாசம். சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் ஒழிய நின்றன ஆன்ற தொல்பதி ஆறுயிர்த்தொகை வாண்டிகள் தடையன வகுப்பர் அண்ணவே. இந்த மூன்று விதமான பொருள்களை ஐயன் தெரிவு இல்லாமல் நன்றாக புரிந்து கொண்டால் நாம் இந்த பிறவியிலே பெற வேண்டிய பயனை பெற்றுவிடலாம். நான் யார், என் உள்ளமார், ஞானங்களார் என்பார் மாணிக்க வாசக சுவாமி. முதல்ல நாம யார் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார், நம்முடைய தன்மை என்ன என்று தெரிந்து கொண்டால் நமக்கு தலைவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆன்மாவானது ஒரு சிறிய அணுவிலும் சிறிய அளவில் இருப்பது. அது திருமுறை சொன்னார், பசுவினுடைய ரோமத்தை ஒரு லட்சம் கூறு போட்டு அதில் ஒரு பகுதி தான் பசு ஆன்மாவுடைய அளவு. அவ்வளவு சின்ன ஆன்மா, அந்த சின்ன ஆன்மாவுக்கு தான் இவ்வளவு பெரிய ஆசை. அதனாலே நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பினம், நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானோர் பிறான் என்னை ஆண்டிலனில் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பலிதேர் அம்பரவன் தேனார் கமலமே சென்றூதாய் கோத்தும் என்பது திருவாசகம். அப்படி நான் யார் என்பதை தெரிந்து கொண்டோமானால் நமக்கு தலைவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தலைவனை தெரிந்து கொண்டோமானால் அந்த தலைவனை அடைய விடாமல் தடுக்கின்ற பாசம் யார், நமக்கு பகை யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த முப்பொருள் விளக்கம் என்பது. எல்லா நூலும் இதுதான் சொல்லு. உலகத்தில் இருக்கிற அத்தனை நூலும் ஆராய்ந்து பார்த்தால் இதனுடைய விரிவாகத்தான் இருக்கும். எல்லா வேதங்களும் ஆகமங்களும் சொல்லக்கூடிய முக்கியமான பொருள் இந்த திரிபதார்த்த லட்சணம். அதில் பதியினுடைய இலக்கணத்தை சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம். இப்பொழுது பசு பாசம். பசு என்றால் உயிர், உயிர் வேறு இந்த உடம்பு வேறு. உயிர் தனி, உடம்பு தனி. உயிர் வந்து சித்து பொருள், அறிவுடைய பொருள். உடம்பு அறிவில்லாத பொருள், ஜடம். இப்போ இது ஜடம், இது ஷடம், இது ஷடம். ஆனால் இந்த சடத்துக்குள்ள இருக்கிற உயிரானது அறிவுள்ள பொருள். வண்டி சடம், அதில் இருக்கிற மாடு அறிவுள்ள பொருள். அதுக்கு மாட்டுக்கு நாலு அஞ்சு அறிவு. அதுபோல இந்த உடம்பு தான் வண்டி. உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா அது வந்து பசு, உயிர் மாடு மாதிரி. இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு உயிருக்கு உயிராக இருந்து இயக்கிறாம்பார் அவன் தான் கடவுள். அவன் மாட்டுக்காரன், வண்டிக்காரனை போல. அப்ப உடம்பு வேறு, உயிர் வேறு. பல சமயங்கள் இதை சிந்திப்பதில்லை, பகுத்து உணர்வதில்லை. நம்முடைய சைவ சமயம் ஒன்றுதான், உடம்பு வேறு, உயிர் வேறு. அது நான் வேறு, என் உடல் வேறு என்பார் அருணகிரிநாத சுவாமி. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு உதாரணம் சொன்னார். உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு, எப்படி இந்த சடப்பொருள், இது வந்து சாதாரண மாம்சம், ரத்தம், எலும்பு, இதனாலே மாயா சரீரம், அசுத்த மாயா சரீரம், இந்த உடம்பையும் ஆன்மாவையும் ஒன்னா புணர்ச்சி வச்சிருக்கிறாங்க பாருங்க, ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிறோம். சேர்த்து வச்சு அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையை தருகிறோம். இந்த உடம்பு வரவில்லையா உலக பொருள்களை அனுபவிக்க முடியாது. இப்ப நாவு இல்லைன்னா சுவை தெரியுமா, காது இல்லைன்னா இப்ப சொல்றதை கேட்க முடியாது. உயிருக்கு கருத்து இருக்கு, ஆனா அந்த கருத்தை வாய் இல்லைன்னா பேச முடியாது, தெரிந்து கொள்ள முடியல. இப்படி அறிவில்லாத ஒரு யந்திரத்தை உண்டு பண்ணி அதோடு அறிவுள்ள ஆன்மாவை பொருத்தி அந்த ஆன்மா வந்து அந்த உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி இந்த உடம்பையும் இந்த உலகத்தையும் சம்பந்தப்படுத்தி இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் கடவுள்கிட்ட. மன்னகத்தே வந்து வாழச் செய்தான் அப்படின்னு சொல்றான். இது அவன் செய்த ஒரு பெரிய உபகாரம். இந்த உடம்பை தந்தது அவன் செய்த ஒரு பெரிய உபகாரம். அதுலேயும் இந்த மனித உடம்பை கொடுத்துருக்கான் பாருங்க, அது இன்னும் தெரியும். உடம்பு எல்லா உடம்பு எத்தனையோ உடம்புகள் இருக்கு. அது யோனி பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோனி பேதம் என்றால் 84 லட்சம் யோனி பேதம். ஆடு மாடு கோழி குதிரை யானை இப்படி எண்ணிக்கொண்டே போனால் 84 லட்சம் யோனி பேதம். எல்லாம் ஒரு உடம்பு, ஒரு சட்டை மாதிரி. இது ஒரு சட்டை, அது ஒரு சட்டை, அது ஒரு சட்டை மாதிரி. அது மூலமா தான் இந்த உலக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி கொடுக்கப்பட்ட உடம்புல இந்த மானுட சரீரம் என்பது அவன் தந்த ஒரு பெரிய உபகாரம். அது வந்து எத்தனையோ பிறவிகள்ல செய்த கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியத்தினாலே இப்படி ஒரு மானுட சரீரம் கிடைத்திருக்கிறது. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை, தந்த தலைவன் இப்படியான ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்து அறிவை கொடுத்து இந்த உலகத்துல வாழ்க அப்படின்னு சொல்லி சுவாமி நமக்கு. அதனால அந்த தந்த தலைவனுக்கு ஒரு நன்றி சொல்லவர். அதுதான் நாம செய்யற வழிபாடு, நன்றி செலுத்துவது. அப்படி இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் திருவள்ளுவர். உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இப்போ முட்டை இருக்கு, கோழி முட்டை, பறவைகள்லாம் முட்டை இடும், அதுல இருந்து குஞ்சு வெளியில வந்துருச்சுன்னா அந்த ஓட்டுக்கும் அந்த பறவைக்கும் சம்பந்தம் இருக்க, திரும்ப இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்க. அதே போலத்தான் இந்த அது முட்டை, இது கட்டை சட்டை. இந்த கட்டையில இருந்து ஆன்மா வெளியில போயிடுச்சுன்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, அவ்வளவுதான். அதனால இந்த கூட்டுக்குள்ளே ஆவி இருக்கிற போதே நாம் இறைவனை சிந்தித்து வழிபாடு செய்து புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்ளணும். ஆன்மாவுக்கு இந்த உடம்பின் மூலமாக நல்வினையை தேடிக்கொள்ளும். அதுதான் அப்படி உதாரணம் சொன்னார், உடம்பு வேற உயிர் வேற என்பது நம்முடைய சைவ சித்தாந்தம். அப்படி தேகத்தை பெற்ற ஆன்மா எதன் மூலமாக இந்த உடம்பு வந்திருக்குன்னு சொன்னா வினையின் மூலமாக வந்திருக்கிறது. நல்வினை தீவினையினுடைய சேர்க்கை, நல்வினை தீவினையை கணக்கு போட்டு இந்த உடம்பை கொடுத்துருக்குறான். இப்படியே தேகத்தை எடுத்துக்கொண்ட நாம் என்ன செய்கிறோம், மேலும் நல்வினை தீவினையை தேடிக் கொள்கிறோம். அதுதான் பாசம் என்று சொல். பாசம் என்பது சூட்சுமமாக இருந்தது, அதுக்கு மூல கண்மம் என்று பேர். மூல கண்மம் என்றால் கேவல நிலை. ஆன்மாவுக்கு மூன்று நிலை, கேவலம் சகலம் சுத்தம். கேவல நிலையில ஆன்மா இருள்மயமாக பொறி புலன்கள் எதுவும் இல்லாமல் இருட்டறையிலே பூட்டி வைக்கப்பட்ட ஒரு கண்ணில்லாத குழந்தையை போல கிடந்தது. அந்த ஆன்மாவுக்கு சுவாமி தானே இறங்கி வந்து சரி புடைச்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி அக்சக்தியின் மூலமாக அந்த ஒரு சூக்குமமான ஒரு உடம்பை தருகிறார். அது அப்படி லேசா நெளியும் சின்ன. அப்போது அந்த ஆன்மாவுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறார். ஓஹோ, இந்த ஆன்மா இப்படி, இது பறக்க நினைக்குது, இது ஓட நினைக்குது, இது இன்னொரு உயிரை கொல்ல நினைக்குது, இது நீந்த நினைக்குது அப்படின்னு அந்தந்த ஆன்மாவுடைய தன்மையை பகுத்து பார்த்து 7 வகையா பிரிக்கிறார். ஊர்வன, பரப்பன, நடப்பன. அதன் பிறகு அதுக்கு தகுந்த உடம்பு 86 லட்சம். அப்ப ஆரம்பத்துல அந்த ஆன்மா என்ன நினைத்ததோ என்ன செய்ததோ அதுக்குதான் மூல கண்மம் என்று பேர். மூல கண்மம், அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு, அப்புறம் மேல மேல உடம்புகள் வந்து கொண்டே இருக்கு. அது ஆதி கண்மம், மூல கண்மம் என்று சொல்லுவோம். அந்த மூல கண்மத்தின் மூலமாக தேகம் வந்து இங்கே வந்து சேர்க்கப்படுகிற வினை நல்வினை தீவினை என்று பிரிகிறது. நல்வினை தீவினை என்று 2 வகையான வினைகள் உண்டு. 2 வினையின் இசைக்கு மண்ணுலகே என்பது சிவஞான போதம். இந்த வினைதான் இந்த உலக வாழ்க்கையை நாம அனுபவிக்கிறதும் இனி அனுபவிக்கக்கூடியதும் வினைதான். எல்லாம் வினைப்படிதான். இந்த வினைய அடந்து இந்த பிறவிக்கு இவ்வளவுன்னு கொடுத்துருக்கிறான் ஒரு கணக்கு, அது விதின்னு பேர். வினைதான் விதியாக எழுதப்பட்டது. வினை, செயல், கண்மம், தொழில் எல்லாம் ஒரு பொருட்கிடை. அப்படி அந்த வினை வந்து ரெண்டு வினை, அது நல்வினை தீவினை என்று சொல்லப்படும். இந்த ரெண்டுமே பிறப்பை உண்டு பண்ணும், நல்வினையும் சரி தீவினையும் சரி பிறப்பை உண்டு பண்ணும். ரொம்ப நல்வினையே இருந்துச்சுன்னா சொர்க்க முதலான மேல் உலகத்தில் இருப்பான், தீவினை அதிகமா இருந்துச்சுன்னா கீழே இருப்பான். ரெண்டும் இருக்கு சமமா இருக்கிறவன் இந்த நடு உலகத்துல இந்த உலகம். அப்படி நல்வினை தீவினை ரெண்டுமே பிறப்பை உண்டு பண்ணும். நல்வினை பொன் விலங்குன்னு வச்சுக்கணும், தீவினை இருப்பு விலங்கு, விலங்கு விலங்குதான். அதனால வினையினாலே பிறந்திருக்கிறோம், மேலும் வினைய தேடிக்கொள்கிறோம், கொண்டு வந்த வினையை இப்ப அனுபவிக்கிறோம். இப்ப இந்த பிறவியில அனுபவிக்கிற போதே வினையை தேடிக்கிறோம், இது அடுத்த பிறவிக்கு வரும். வித நெல் எடுத்து வைக்கிற மாதிரி விளைஞ்ச நெல்லு, அந்த விளைஞ்ச நெல்லை என்ன பண்றான், அரிசியாக்கி அதை வந்து உணவுக்கு சமைக்கிறோம், அது பரார்த்தம் என்று சொல்வது. இப்ப கொண்டு வந்தது சஞ்சிதம், ஏற்கனவே குவிச்சு வச்சிருக்கு, குதிரில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சஞ்சிதம் குவித்து வைத்து ஏற்கனவே எத்தனையோ பிறவியில தேடி வச்சிருக்கிறோம், ஏராளமான வினை சஞ்சிதம். அது நமக்கு கணக்கு தெரியாது, கொண்டு வந்ததே அனுபவிக்க முடியல, இன்னும் அந்த கணக்கெல்லாம் தெரிஞ்சது. அது குருவருள் திருவருளாலே அந்த வினை அப்படியே ஓட்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்றேன். சஞ்சிதம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது பரார்த்தம் இந்த பிறவிக்கு. வித நெல்லுன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கிறோம் இல்லையா, நம்ம பக்கம் அது உண்டு இல்ல, வித நெல் எடுத்து வைப்போம், அதான் அடுத்த பிறவிக்கு. இனி அதை போட்டாது விளைஞ்சி வரும். அதுல என்னன்னா விதைக்கிற வினையானது வளர்ந்து கொண்டே இருக்குமா, புண்ணியம் பாவம் வளர்ந்து கொண்டு, இப்போ வட்டி வளருது இல்லவா அது மாதிரி. அப்படி வித நெல் மாதிரி அதுக்கு ஆகாமியம் என்று பேர். சஞ்சிதம், பரார்த்தம், அடுத்தது அடுத்த பிறவிக்கு வரக்கூடியது ஆகாமியம். இந்த மூன்று வகையான வினை, இந்த மூன்றை வந்து ரெண்டு வினையா சொல்லுவாங்க, நல்வினை தீவினை, இதனாலே பிறப்பு உண்டு. திருவள்ளுவர் இந்த ரெண்டு வினையுமே இல்லாம போகணும், அதுதான் சைவ சித்தாந்தம் தான், ரெண்டு வினையுமே இருக்கக்கூடாது, சரியா இருக்கும். பிணக்கிலாத பெருந்துரை பெருமானும் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும், துன்பமே துடைத்து எம்பிரான், உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின். அதுதான் இருவினை ஒப்புன்னு சொல்லுவோம். இருவினை ஒப்புன்னா நல்வினை தீவினை ரெண்டும் சரியா போகும், சமமா. அப்படி போனாதான் பிறப்பு இல்லாம இருக்கு, கொஞ்சம் கூட குறைச்சிருந்துட்டாலும் பிறப்பு வருது. திருவாசகம் அருமையான பாட்டு, திருக்கழுக்குன்றம் சுவாமியை பார்த்து பாடுகிறார், ரிஷப வாகனத்துல சுவாமி காட்சி தருகிறார். பிணக்கிலாத பெருந்துரை பெருமானும் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும், துன்பமே துடைத்தெம்பிரான், உனக்கிலாததோர் வித்து மேல் விளை, அதான் வித நெல்லுன்னு சொன்ன, வித்து மேல் விளையாமல். இளையான்குடி மாறனாயனார் நெல்லு விதைச்சிருந்தார், நாத்து விட்டுருந்தார், அந்த வித நெல்லு போட்டிருந்தார், நள்ளிரவுல போய் அந்த விதைக்கு விட்டுருந்த நெல்லெல்லாம் வாரி கொண்டு வந்து அதை அந்நேரத்துக்கு கழுவி அதை வறுத்து அதை குத்தி அரிசி ஆக்கி, அப்ப வித நல்ல வறுத்துட்டா அது முளைக்குமானி ஆகணும். இப்ப இனி ஆகாமியமும் இல்லாம போச்சு, அது தத்துவார்த்தமான வரலாறு. இளையான்குடி மாறனாயனார் வரலாறு, உனக்கில்லாத தோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின், கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே, கழுக்குன்றிலே. நல்ல அருமையான பாடல், இவ்வளவு சித்தாந்தம். இருவினை ஒப்பு வந்தாதான் சிவ தர்சனம் கிடைக்குமா. என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னு பாடுறார். அப்ப அந்த இருவினை ஒப்பு வரணும். அப்ப நல்வினை தீவினை ரெண்டும் இப்ப நாம சிவபூஷையில என்ன பண்றோம் அப்படின்னா, நல்வினை தீவினை ரெண்டையும் நான் அப்படி ஒப்படைச்சிடறோம். நல்வினை தீவினை ரெண்டையும் சுவாமி கிட்ட ஒப்படைச்சிட்டதுனால இப்ப ரெண்டு வினையும் ஏறுவதில்லை, ஆன்மாவுக்கு ஏறுவதில்லை, அவர் பொறுப்பு. இந்த ரெண்டு வினையும் நீங்கிட்டா பிறப்பு கிடையாது, இது ரெண்டு வினையும் ஒப்படைச்சிட்டதுனால சஞ்சிதத்தையும் அவர் நீக்கிடுவார், வினைய ஒப்படைச்சிடுறது அண்ணன் கணக்க ஒப்படைச்சிட மாதிரி. இப்ப கல்லால வேலை பாக்குறான், வரவு செலவு இன்னைக்கு எவ்வளவு வருமானம் எவ்வளவு அப்படி ஒப்படைச்சார முதலாளிகிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இப்ப நம்ம செய்யற நல்வினை தீவனை அன்னன்னைக்கு சுவாமிகிட்ட ஒப்படைச்சிடும். அதான் ஜப சமர்ப்பணம் சொல்லுவாங்க. அப்படி வந்து ஜபம் பண்ணி பெருமானே நான் செய்த நல்வினை புண்ணியம் பாவம், நல்வினை புண்ணியம் தீவினை பாவம் ரெண்டையும் உங்ககிட்ட ஒப்படைச்சேன் சுவாமி அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வேண்டிக் கொள்வேன். அப்ப பிறப்பு இல்லை. அந்த நுட்பத்தை திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்றார். ரெண்டையுமே இருள் சேர் வினைன்னு சொல்லிட்டார், நல்வினை தீவினையும் இருள் சேர். ஏன்னா ரெண்டும் பிறப்பை உண்டு பண்ணுவதனால இத இருள் சேர் இருவினை அப்படின்னார். இருள் சேர் பிறவியை உண்டு பண்ணுகின்ற இரண்டு வினைகள், இருளிலே தள்ளுகின்ற வினைகள். பிறந்துட்டா அப்புறம் பாவம் வந்துடும். அதனாலதான் பிறப்புக்கு பயந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். கைகளை அஞ்சலி கூப்பி கலங்கினார். கைலாயத்திலிருந்து வர பூமியில போய் பிறந்தார், பயந்தார், நடுங்கினார். ஐயோ பூமியில பிறந்துட்டா மாயை வந்து சூழ்ந்துடும், வினை பெருகிடும். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் புரிகிறான். சுவாமி பூமியில போய் பிறக்க சொல்றீங்க, உத்தரவு மாற முடியாது, மாத்த மாட்டார் சுவாமி சொல்லிட்டா சொன்னது அப்படியே பிறக்கிறேன் சுவாமி, நீ வந்து தடுத்து ஆண்டு கொள்ள வேணும்னு கேட்டுக்கிட்டார். அதான் தடுத்தாட்கொண்ட புராணம், அவருடைய வரலாறு தடுத்தாட்கொண்ட புராணம். அதனாலே ரெண்டு வினையும் பிறப்பை உண்டு கொண்டுவதனாலே இருள் சேர் இருவினைனார். இருள் சேர் இருவினை, அந்த வினை எதனாலே நீக்கலாம் என்று அவரே சொல்றார். அந்த வினையை நீக்குவதற்கு என்ன வழி என்றால் சிவனுடைய புகழை பேசுவதனாலே அந்த வினை போகும். சிவபுராணங்களை படிப்பதனாலும் கேட்பதனாலும் அந்த வினை இல்லாமல் போகும். இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, சிவபெருமானுடைய பெருமையை சொல்லுகின்ற கேட்கின்ற அந்த மெய்யடியார்களுக்கு அந்த வினை சேராதான் பிறப்பு வராது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. உயிர் வர்க்கங்களுடைய கதையை சொன்னா பிறப்பு உண்டாகும். எத்தனையோ கதை இருக்குல்ல, பிறந்து இறக்கின்ற தாய் வயிற்றுல பிறந்து இறந்து ஒழுகின்ற அந்த ஜீவர்களுடைய கதை, அதையெல்லாம் படிச்சா பிறப்பு உண்டாகும். ஆனா நம்முடைய சிவபெருமானுடைய சரித்திரம், சிவன் அடியாருடைய சரித்திரம் என்ன செய்யும் என்றால் பிறப்பை இல்லாமல் செய்யும். அதுதான் சேக்கடார் சொன்னார், எடுக்கும் மாக்கதையினார். எடுக்கும் மாக்கதை வந்து பிறவியிலிருந்து எடுக்கின்ற கதை. எடுக்கும் மாக்கதை இன்றமிழ் செய்யுடாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி மீன்முடி கடக்களிற்றை கருத்தில் விட்டு. அதனால சிவகதை என்பது பிறவியை இல்லாமல் செய்கின்ற கதை. அதை அப்படி சொல்றார் திருவள்ளுவர், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதனால சிவனுடைய புகழை சொல்லி கொண்டே இருக்கவன், சிவனுடைய புகழையும் சிவநாமங்களையும் அவனுடைய தோத்திரங்களையும் இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த பிறப்பு ரெண்டு வினைய அந்த வினை ஓஞ்சு போகும். அதான் மாணிக்கவாசகர் சொல்றாரு, சொல்லி சொல்லிய பாட்டின் உணர்ந்து சொல்லுவார். அது ஒன்று, வினை ஓய முன்னை வினை ஓய அப்படின்னார். இந்த சிவபுராணத்தை சொல்றேன், இது எதுக்காகன்னா முன்னை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான். இதை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் சிவன் புகழை பேசிக்கிட்டே இருந்தோம்னா அட இவன் விடமாட்டாயா, இவன் சிவனை போய் பேசிக்கிட்டே இருக்கிறான், தொடர்ந்து சிவனை பேசுறான், சிவன் புகழை கேட்டுக்கிட்டே இருக்கிறான், சிவபுராணங்களை படிச்சுக்கிட்டே இருக்கிறான், அதனால இவன்கிட்ட நம்ம ரொம்ப விளையாடக்கூடாது அப்படின்னு அந்த வினை ஓஞ்சிருமா. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, எதுக்காக சொல்றேன், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், ஓஞ்சுக்கிட்டாயா அப்படின்னு சொல்றவன். அது மாதிரி சிவனுடைய புகழை சொல்ல 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 முந்தை வினை ஓய்ந்து விடுவான். அது அந்த திருக்குறள்ல இருக்கிற கருத்து, ரெண்டும் ஒப்புமையா இருக்கு. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், சிந்தை மகிழ சிவபுராணம். அதனால சிவபுராணம் சொல்லுவதும் கேட்பதும் அவ்வளவு உயர்ந்தது, சிவநூல்களை படிக்கிறதும் அப்படிப்பட்ட. அதனால நமக்கெல்லாம் நிறைய சிவநூல்கள் கிடைச்சிருக்கு, சிவநூல்கள் தான். அத அப்பர் சுவாமிகள் நூலால் நன்றா நினைமீன்கள் நோய் கடனார். இந்த நூல்களை படிப்பதனாலும் கேட்பதனாலும் என்ன பிரயோஜனம், நோய் கெட்டுப்போகும், பிறவி நோய் கெட்டுப்போகும். உண்மையிலேயே இந்த நூலை கேட்கிற போது உடம்புல இருக்கிற வியாதியும் கெட்டுப்போகும், உடம்புல இருக்கிற வியாதியும் இல்லாமல் போகும். நூலால் நன்றார் நினைமின்கள் நோய்கிட பாலான ஐந்துடன் ஆடும் பரமனார் காலால் ஊன்றுகந்தான் கடம்பந்துரை மேலாம் நாம் செய்த வல்வினை வீடும் என்றார். அதனால எனக்கு சான்றோர்கள் பெரியவர்கள் நமக்கு காட்டிய வழி என்ன என்றால் இந்த நூல்களை படிக்கணும் கேட்கணும். சிவநூல்களை படிக்கிற போது நம்ம யாரு கூட இருக்கிறோம், சிவனோடவே இருக்கிறோம். சிவபுராணங்களை கேட்கிற போது யாரோட இருக்கிறோம், சிவனோடவே இருக்கிறோம், நால்வரோடு இருக்கிறோம். அப்ப வினை வேலை செய்யாதல்லவா. அதான் இந்த குறிப்பு அருமையான ஒரு பகுதி. அந்த இரண்டு வினையும் திருவள்ளுவர் ரெண்டு திருக்குறள்ல சொல்றார், நல்வினை தீவினை அப்படின்னு சொல்றார். நல்வினைன்னு சொல்றார், தீவினைன்னு சொல்றார். நல்வினை தீவினை, இந்த நல்வினை தீவினைய கூட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், கூட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப சில சமயவாதிகள் வினை தானே வந்து சேரும், அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தாரகாவனத்து ரிஷிகள்லாம் அப்படிதான் இருந்தாங்க, 41,000 முனிவர்கள். புண்ணியம் செஞ்சவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், பாவம் செஞ்சவங்களுக்கு பாவம் கிடைக்கும், பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை துன்பம் கிடைக்கும், இதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை அப்படிங்கிற சமயங்கள் உண்டு, அது பிழை. இந்த வினையை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுதான் கடவுள். இப்ப வினை தானே வந்து சேரும்னு சொன்னா சடப்பொருள் தானே வந்து சேராது, வினை என்பது சடம், அது தானே வந்து சேராது அல்லவா, கண்டுபிடிச்சு சேராது. அது நாலடியார்ல ஒரு பாடல், அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பசு மந்தையில ஒரு கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டோமானால் அந்த கன்றுக்குட்டி நேராக தாய் பசுக்கிட்ட போய் சேரும், அதுபோல அவங்கவுங்க செஞ்ச வினையானது அவங்கள போய் சேரும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த உதாரணம் தவறு. என்ன என்றால், கன்றுக்குட்டியே அறிவுள்ளது, வினைக்கு அறிவு கிடையாது. அறிவுள்ள கன்றுக்குட்டி தாயை கண்டுபிடிக்கும், அறிவில்லாத வினை எப்படி கண்டுபிடிக்கும், ஜடம் ஜடமாக இருக்கிற வினையானது ஆன்மாவை தேடி அடையாது, அதனால தேடி வைக்கிறதுக்கு ஒரு ஆள், கூட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஆள். சரி, இப்ப இந்த ஆன்மா போய் வினைய சேர்த்துக்குமானா நல்வினைய மட்டும்தான் தேர்ந்தெடுத்துக்குவோம், தீவினைய நாம எடுப்போமா, போய் துன்பத்தை தேடிக்குவோமா, இவ்வளவு தீவனை பண்ணிருக்கேன் அதுக்கு நான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன் நாம ஏத்துக்குவோமா. அப்ப நாமளும் போய் அதை அடைய போறது இல்ல, அதுவும் வந்து சேராது. அந்த வினைய கூட்டி வைக்கிறவன் தான் கடவுள், அவன் தான் சிவன். அதை வந்து செய்யும் வினையின் பயன் யாவும் செய்யப்படும பொருள் யாவன் உய்யும் வினையின் பயன் யாவும் ஊட்டி விடுப்பான் எவனந்த பொய்யில் இறையை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். விநாயக புராணம் இந்த வினையை கூட்டி வச்சு அதுக்கு அளந்து கொடுக்குறான். வினையை அதிகமா கொடுத்தாலும் தாங்க முடியாது, நிறைய கொடுத்துட்டான்னு வச்சான். மகிழ்ச்சியும் அப்படிதான், அதிகமான இன்பம் வந்தாலும் தாங்காது உயிர். நாம நினைக்கிறான் அதிகமான இன்பம் வந்தாலும் அது தாங்காது, அதிகமான துன்பம் வந்தாலும் தாங்க. அதனாலே அளவு அறிந்து அளந்து நாம் தர நுகர்ந்தனை என்பது திருவிளையாட திருவாதவுரில் புராணம். அளந்து நாம் தர நுகர்ந்தனை, யாராருக்கு எவ்வளவு தரணும் அப்படின்னு அளந்து கொடுக்குறான். நான் அப்படி உய்யும் வினையும் பயன் யாவும் ஊட்டி விடுப்பான் எவனந்த பொய்யில் இறையை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். அதை வந்து நம்முடைய அதனால திருவள்ளுவர் வந்து இந்த வினையை பற்றி சொல்லுகிற போது சொல்ற சேக்கடார் பெரிய புராணத்துல செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் இந்த நாலு பொருளை சொன்ன செய்வான் வினை செய்கின்றன செய்வினை செய்யப்படுகிற வினை அதற்கு பயன் அதை சேர்த்து வைக்கக்கூடிய ஆள் இந்த நாலு முக்கியம் நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும். செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் உய்வகையால் நான்காகும் என்பது பெரிய புராணம். அப்படி அந்த வினையினுடைய சித்தாந்தங்கள் நம்முடைய சைவ சமயத்திலே அப்படி பேசப்படுகிறது. நல்வினை என்பது நல்வினை அப்படிங்கிற சொல்ல திருவள்ளுவர் அப்படியே கையாளுகிறார். நாச்சற்று விக்குள் முன் விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாச்சற்று அவர் சுவையெல்லாம் உணராத ஒரு காலம் வரும், அப்புறம் விக்கல் வந்துகிட்டே வரும் வாராமுன். அப்படி ஒரு நிலை வர்றதுக்கு முந்திய நல்வினை செய்து கொண்டே இருக்கணும், சேகரிச்சுக்கணும். இரவுக்கு வேண்டியதை பகலிலே தேடிக்கொள்ளணும், அடுத்த பிறவிக்கு வேண்டியதை இப்பவே தேடிக்கணும். தேக நன்றாக இருக்கிற போதே நல்வினையை தேடிக்கொள்ள வேணும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை எடுத்துரைக்கிறார். அது அப்படியே ஞான சம்பந்த பெருமான் கொஞ்சம் விளக்கம் பண்றார். நல்வினைனா என்ன, நல்வினை நல்வினைங்கிறீங்களா, அது என்ன நல்வினை, எப்படி செய்யறது சுவாமி? நல்வினை நல்வினை புண்ணியங்கிறீங்க, புண்ணியம்னா என்ன, அது எப்படி செய்யறது, உயர்ந்த புண்ணியம் எது, நாங்க எப்படி அந்த புண்ணியத்தை பெறுவது? சம்பந்தர் சொல்றார், நீனாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவாயார், சானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே, பூநாளும் தலை சுமப்ப, பூவ தலையில சுமந்து வரணுமா, அது சுமந்து வரணும், சுமந்துன்னா அதிகமா, அத நம்ம நாவுக்கரசர் சொல்றாரு, போதோடு நீர் சுமந்து ஏத்தி, தண்ணீரையும் பூவையும் தலையிலே சுமந்து வருது, அது ஒரு மரம், அது உயர்ந்த பொருள் நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கும். பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப, நானாளும் நவீந்தேத்த பெறலாமே நல்வினையே. திறந்தோறும் பூ பறியுங்கள் சுவாமிக்கு அர்ச்சனம், யாருக்கு, சாய்க்காட்டில் இருக்கிற பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு, திருச்சாய்க்காட்டு தேவாரத்தில் சொல்ல சிவலிங்க பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு நல்ல மலர்களை, குற்றமில்லாத நல்ல மலர்களை நிறைய பறித்து தலையில சுமந்து வந்து அன்போடு அர்ச்சனம் பண்ண, மாலை கட்டி சாத்து. புண்ணியத்துக்கு முதல்ல சொல்லப்படுகிற பொருள் பூ தான். மார்க்கண்டேயர் யமனை வெல்வதற்காக அவர் என்ன தேடினார், பூக்கடை தான் தேடினார், நல்ல பூக்கடை. யமனை வெல்வதற்கு ஆயுதத்தை எடுக்கல, ஆயுதத்தை எடுத்தா அவன் பயப்பட மாட்டான், மலரை எடுத்தார். அதனால நல்ல மலர்களை எடுத்து அதை முறையாக தொடுத்து அவனுக்கு அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபாடு, அப்புறம் அவனுடைய புகழை கேட்பது. செவிகால் கேள்மீன்களோ சிவன் எம்மறை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேள்மீன். அதை வள்ளுவரே சொல்றார், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு, இங்க உணவு இல்லைன்னா கொஞ்சம் வயிற்றுக்கு போடுவோம்னா ஈயப்படும், ஈயப்படும்னா சரி பரவாயில்ல போ அப்படின்னு. அப்ப பிரதானம் செவிக்கு உணவு, நல்ல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும், நல்ல கேள்வி ஞான சம்பந்தன் அப்படிங்கிறார். அதனாலே இந்த செவியினாலே சிவஞான நூல்களை கேட்டுக்கொண்டே இருப்பது, பருகுவது. செவியில கேட்கறது ஆன்மாவில போய் பதி, அப்படி பதிஞ்சிருச்சுன்னா அது அடுத்த பிறவிக்கு வரும், எத்தனை பிறவி எடுத்தார். அப்படி செவி கேட்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாலும் நவிந்து ஏத்த, வாக்கினாலே அவனுடைய புகழை நன்றாக பாடுதல் பேசுதல், அதுதான் பேசாத நாளெல்லாம் பிறவா நாடேன்னார். சுவாமியை பேசாத நாள் என்ன நாள், பிறவா நாள்னா அதுக்கு என்ன நேரடியான அர்த்தம்னா இறந்த நாள்னு அர்த்தம், மங்களம் இல்லாத நாள். பிறந்த நாள்னா மங்களமுடைய நாள், இப்ப நமக்கு பிறந்த நாள்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஸ்வீட்டு கொடுக்கணும், அதுக்கு நேர் மார் மங்களம் இல்லாத நாள். அதனால சிவனை தினந்தோறும் பேசணுங்கிறார் அப்பர் பெருமான், பேசாத நாள் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவானாள். ஓவு நாள் உணர் வழியு நாள் உயிர் போகு நாள் உயர் பாடமேல் காவு நாள் இவை என்றலார் கருதேன் கிளர்புணர் காவிரி பாவு தன்புடல் வந்திடி வரன் ஜோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறைக்கும் சொல்லுகிறான். இட்டனும் அடி ஏத்தினாள் இறை மறந்திட்ட நாள் கெட்ட நாள், இறை மறந்திட்ட நாள் கெட்ட நாள். தமிழ் எப்படி அமைக்கிறார் பாருங்க, இட்டனும் அடி ஏத்து நாள் இறை மறந்திட்ட நாள் கெட்ட நாள் சுந்தரமூர்த்தி. அப்படி அவனுடைய புகழை சொல்லிக்கொண்டே இருப்பது, தெரிந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பது, கேட்டுக்கொண்டே இருப்பது. இப்படி செய்து கொண்டே இருந்தால் நல்வினை சேர்ந்து விடுவான். நல்வினை சேருவதற்கு வழி சொல்றார் நம்ம குருநாதர் ஞான சம்பந்தம், யார் அறிவார் வாழ்நாளும் சானாளும். ஏன் அது சீக்கிரம் தெரியாது, எவ்வளவு நாள் இருப்போங்கிறது தெரியாது, அதனால இப்பவே செய்யுங்கிறார். பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாலும் நவின்றே தப்பெறலாமே நல்வினையே. இது அந்த திருக்குறளுக்கு அப்படியே விளக்கம், அருமையான. நாச்சற்று விக்குழ்மில் வாராவும் நல்வினை மேற்சென்று செய்யப்படும், அந்த திருக்குறளுக்கு சம்பந்தர் அப்படி விளக்கம் கொடுக்கிறார்.